உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, தலைவாவும் மேல் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோ.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக குடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நிறைவை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் சாதாரண வாழ்விலிருந்து அசாதாரண வாழ்விற்கு கடந்து வர வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதை தான் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியிலே கூறுகிறார். நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் சாதாரண வாழ்விலிருந்து அசாதாரண வாழ்விற்கு கடந்து வருகின்ற பொழுது தான் நாம் நம்முடைய விண்ணக தந்தையைப் போல நிறைவுள்ளவர்களாக இருக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்விலே ஏதோ பிறந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நேரம் வருகின்ற பொழுது இறந்து போவோம் என்று அல்லாமல், பிறந்தது கடவுளை மாட்சிப்படுத்த, வாழ்வது கடவுளை மாட்சிப்படுத்த, இறப்பது கடவுளை மாட்சிப்படுத்த என்கின்ற இந்த நிலையை அடைந்தவர்களாக வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றே எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கினாய். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 17 29 முடிய. அந்நாட்களில் நாபுத் இறந்த பின் திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடத்திலும் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்று விட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உனது வழிமரவை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை அபிரகாமிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் எரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும், ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்ததால் நாய்களுக்கு இரையாவார், நகர்ப்புறத்தே இறந்ததால் வானத்து பறவைகளுக்கு இரையாவார் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விட்டுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை துண்டித்து விட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகள் எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரை செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விளை செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்ற திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். Hallelujah, ah, hallelujah, ah, hallelujah, ah, hallelujah, 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 ah, hallelujah. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நிறைவுள்ளவர்களாய் இருப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நிறைவான வாழ்வு என்றால் என்ன? வாழ்வினுடைய நிறைவு எதில் இருக்கின்றது, எங்கு இருக்கின்றது? இது போன்ற கேள்விகளை எழுப்பினால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? பணத்தில் இருக்கிறது, சொத்தில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, புகழில் இருக்கிறது என்று நாம் கூறுவோம். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும் இறுதி வரை நிலைத்திருப்பவையா? இல்லை, இவை அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் இயேசுவினுடைய பதில் என்னவாக இருக்கும்? நிறைவான வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு, தந்தையை போல மாறுவதுதான் நிறைவான வாழ்வு. தந்தையை போல வாழ முயற்சிப்பதுதான் வாழ்வினுடைய நிறைவு. தந்தையின் மக்களாய் வாழ்வதுதான் வாழ்வினுடைய நிறைவு என்று இயேசு சொல்லுவார். தந்தையை போல தந்தையின் மக்களாய் எப்படி வாழ்வது? அதுதான் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகிறார். பகைவரை அன்பு செய்யுங்கள். இரண்டாவது, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இரண்டையும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, பகைவரை அன்பு செய்தல். பகைவரை அன்பு செய்ய முடியுமா? பகைவரை அன்பு செய்யும் நிலைக்கு நாம் எப்போது கடந்து வரப்போகிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பகைவர்கள் யார்? தத்துவியலாளர் ஜான் பால் சாத்தி வாரச் சொல்லுகிறார், தி அதர் இஸ் ஹெல் என்று. நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிரிகளாய் இருக்கிறார்கள், நம் வாழ்வை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிறார். அன்புக்குரியவர்களே, சுயநலத்தால் நாம் நம்மை பிறரிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது பிறரை பகைவர்களாக நாம் பார்க்கின்றோம், பிறருக்கு பகைவர்களாக நாம் தென்படுகின்றோம். தொடக்க நூல் 4:1 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு காயின் ஆபேலுடைய கதை வருகிறது. காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொல்கிறான். தன்னோடு உடன் பிறந்த சகோதரனை கொல்லும் அளவுக்கு அவனுடைய மனது எப்படி வந்தது என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அவன் சுயநலத்தால் நிறைந்திருந்தான். என்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றார், அவனுக்கு முன்பாக பிறந்தவன் நான், என்னுடைய காணிக்கையை கடவுள் கண்ணோக்கவில்லையே. எப்படி? நான் தானே முதலில் பிறந்தேன், என்னுடைய பெற்றோருடைய முதற்கனி நான் தானே என்று அவன் நினைத்திருக்கக்கூடும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த நினைப்பே அவனை இந்த நிலைக்கு இட்டு சென்றது. தன்னுடைய சகோதரனை கொள்கிறான். ஆக சுயநலம் ஒருவரை தனிமைப்படுத்துகின்றது, ஒருவரை பகையாளியாய் மாற்றுகின்றது. இந்நிலையிலிருந்து வெளிவர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, பிறரில் கடவுளின் சாயலை நாம் காண வேண்டும், பிறரில் கடவுளுடைய செயல்பாட்டை நாம் கண்டுணர வேண்டும். இந்த பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார், கடவுள் எல்லாருக்குள்ளும் இருப்பவர், எல்லார் மூலமாகவும் செயல்படுகிறவர் என்று சொல்லுகிறார். ஆக இவர் பணம் படைத்தவர், இவரிடம் சொத்து இருக்கிறது, எனவே கடவுள் அவர் வழியாக செயலாற்றுவார் என்பது அல்ல. கடவுள் அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவர். அதேதான் இன்றைய நற்செய்தியிலேயே ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 5:45 அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தொள்ள செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆக கடவுள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்ப்பதல்ல. யாரெல்லாம் தன்னை நோக்கி கூக்குரலிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் மிக அருமையாக சொல்லுகிறார். திருப்பாடல் 34 நாம் காண்கின்றோம், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை என்றால் பணம் இல்லாதவர்கள் அல்ல அன்புக்குரியவர்களே. யாரெல்லாம் ஆண்டவரே நீர்தான் என்னுடைய வாழ்வினுடைய கதி என்று அவருடைய பாதத்தில் சரணடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஏழைகள்தான். ஏனென்றால் அவர்கள் கடவுளிலே தஞ்சம் புகுந்தவர்கள். எனவே கடவுள் அவர்களுடைய குரலுக்கு செவிமடுக்கிறார் என்று காண்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, பிறரிலும் கடவுள் செயல்படுகிறார், பிறர் மூலமாகவும் கடவுள் செயல்படுவ ஆற்றல் உள்ளது என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ அப்பொழுது இந்த பகை உணர்வு நம்மிடமிருந்து அகலக்கூடியதை நம்மால் உணர முடியும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஜெபம் செய்ய நாம் அனைவரும் கற்று இருக்கிறோம். நாம் குழந்தைகளாக இருந்த பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு ஜெபிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடிப்படை ஜெபங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். புதுநன்மை வகுப்பிலே நாம் அடிப்படை ஜெபங்களை கற்றிருக்கின்றோம். நமக்கு கடவுளுக்குமான உறவை ஆழப்படுத்த வலுப்படுத்த பல ஜெப வழிமுறைகளை நாம் கையாளுகின்றோம். இன்று இயேசு இன்னொரு காரியத்தை சேர்த்து கொள்ள சொல்லுகிறார். நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், ஆனால் துன்புறுத்துவோருக்காகவும் இறைவனிடம் வேண்டுகள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட முடியுமா? துன்புறுத்துபவர்களை நினைக்கும் போதே நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது, கோபம் பொங்கி எழுகின்றது. எப்படி அவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபியுங்கள், ஜெபிக்கின்ற பொழுது அவர்களின் துன்புறுத்துதல் நிறுத்தப்படும். நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஆறுதல் நம்முடைய வாழ்விலே கொடுக்கப்படுவதை நாம் உணர்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, மேற்கூறிய காரியங்களை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தார். பகைவரிடம் அன்பு கூர்ந்தார். இயேசுவுக்கு பகைவர்களாயிருந்த சமய தலைவர்களை அவர் தேடிச் சென்றார். அவர்களோடு உறவாடினார், உரையாடினார், உணவருந்தினார் என்று காண்கின்றோம். யோவான செய்தி 3வது அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம். அங்கு நிக்கதேமு, ஒரு பரிசேயர், இயேசுவிடம் வருகிறார். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய திருவுளத்தை, மறுபடியும் பிறப்பது என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக பரிசேயரோடு உறவாடுகிறார். லூக்கா செய்தி 7வது அதிகாரம் 36வது வசனத்திலே காண்கின்றோம். அங்கு பரிசேயருடைய வீட்டிற்கு சென்று இயேசு உணவருந்துகிறார். மேலும் அன்புக்குரியவர்களை, லூக்கா செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் காண்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். ஆக இயேசு தன் வாழ்விலே எதை கடைபிடித்தாரோ அதை போதித்தார், எதை போதித்தாரோ அதை கடைபிடித்தார் என்று காண்கின்றோம். நாமும் இயேசுவினுடைய பாத சுவடுகளிலே பயணிக்கின்ற பொழுது விண்ணக தந்தையின் மக்களாய் வாழ்வோம், விண்ணக தந்தையைப் போல நிறை உள்ளவர்களாய் வாழ்வோம். இதை செய்வதற்கு, இதை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தயாராக இருக்கின்றோம் என்றால் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்திலே கையளித்து அவரை போல நிறை உள்ளவர்களாக இந்த உலகிலே வளம் வருவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே.